அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மூமின்களுக்கு அதை ஒரு சிறந்த ஒரு இபாதத்தாக அரமிநபி சல்லல்லாஹு மூலமாக அழகிய முன்மாதிரி உள்ள ஒரு அம்சமாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்கள் தன்னுடைய தேவைகளை ஆசைகளை அவரவர்கள புத்திக்கும் அனுபவத்துக்கும் அகப்பட்ட மாதிரி செயல்படுத்தி கொண்டு போகின்ற போக்கில் உலகம் போய்கொண்டிருக்கிறது. அந்தந்த காலங்களில் அந்தந்த மக்களுக்கு எப்படி எப்படி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றணுமோ, தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேணுமோ, அப்படி எப்படி அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செய்து கொண்டு போவார்கள். அது அந்த காலத்துடைய ஃபேஷன், அந்த காலத்துடைய நாகரிகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லா காலத்துக்கும் உரிய ஒரு நடைமுறையாக, ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் அவருடைய தேவைகள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு நிரப்பமான ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை நாம் முறையாக பின்பற்றினால் ஒரு இபாதத்தாக அல்லாஹ்விடத்தில் அது கணிப்பிடப்படுகின்றது. அது துனியாவுடைய ஒரு காரியமாக இருந்தாலும் அவருடைய எண்ணம் நியத், அவனுடைய செயல்முறை இத்திபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவைகள் மூலமாக அது இபாதத்துடைய தரத்தை அடைகிறது. அந்த அடிப்படையில் திருமணம் அவருடைய எண்ணத்தை பொறுத்தவரையில் அருமை நபி சொல்லதார்கள், எங்களுடைய நீயத்து எண்ணம் ஏன் திருமணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்யப் போகின்றவருடைய உள்ளத்திலே உருவாக வேண்டிய எண்ணம் என்ன, அந்த அடிப்படையில் பல விடயங்களை நினைவூட்டியிருக்கின்றார்கள். சொன்னார்கள், முதலாவது யா மாஷர சபாப், ஏ வாலிபர்களே, மனிஸ்தா அமின்கமுல் பாத்தல் யாருக்கு திருமணம் முடிக்கக்கூடிய குடும்பம் நடத்தக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதோ சக்தி இருக்கின்றதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஏன் திருமணம் முடிக்க சொல்லி கட்டளை என்றால், ஃபைன்னஹு ஆல்லல் பசர் வஹ்சரல் ஃபரஜ், அது மனிதனுடைய வாழ்க்கையில அவர் தன்னுடைய பத்தினித்தனத்தை பாதுகாப்பதற்கும் பார்வையை கட்டுப்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கிறது. திருமணத்தின் மூலமாக மனிதன் தன்னுடைய மானத்தை பாதுகாத்து வாழுகின்றான், தன்னுடைய பத்தினித்தனமான வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கிறது. அடுத்தது பார்வையை கட்டுப்படுத்துகின்றது. பார்வை, அரபி நபி சொல்லாம் சொன்னார்கள், மனிதனுடைய பார்வை இருக்கிறது, இது வந்து ஷேத்தானுடைய விஷமூட்டப்பட்ட அம்புகளில் ஒரு அம்பு. பார்வையுடைய தாக்கம் மனுஷனுடைய கல்வை நேரடியாக தாக்கிறது. உன்னை பார்த்துவிட்டோம் பதிகிறது, நினைவாக மாறுகிறது, அது நீங்காமல் உள்ளத்தில் இடம் பிடிக்கிறது, அது மீண்டும் மீண்டும் சிந்தனையை தூண்டுகிறது, அது சிலவர பாதையை வாழ்க்கை பாதையை மாற்றிவிடுகிறது. பசாலில் சாமானை பார்த்தோம், பார்வைதான், அது பதிகிறது, உள்வாங்கப்படுகிறது, உள்ளே இருக்கிறது, பிற தூண்டுகிறது, பிற திரும்பி வருகிறோம் வாங்கணும்னு சொல்லி பார்த்தது மாத்திரம்தான். எவனை பார்த்து விட்டோம் அது பார்வை, அது உள்ளத்துக்குள்ளே அதை உள்வாங்கி எடுத்து விடுகிறது. பார்த்து விட்டு விட்டோம் என்பல்ல, பார்த்து விட்டு விட்டோம், பார்த்தது எங்களை விடாது, பார்த்தது எங்களை விடாது, அது உள்ளே இருந்து எங்களை அது ஒரு திசையில் இழுத்து செல்கின்றது. நல்ல பார்வையில் இருக்குது, கெட்ட பார்வையில் இருக்குது. இதேபோல ஷைத்தானுங்களை பார்வையை பயன்படுத்துகிறான். ஷைத்தானிய உணர்வு பார்வையிலே படுகிறது இருக்குது, அது நஞ்சி அம்புலே நஞ்சை ஊட்டி எய்யப்பட்டதை போல ஷைத்தானுடைய அந்த உணர்வு பார்வையிலே படுகிறது, அது அம்பிலே நஞ்சுட்டப்பட்டு அது எய்யப்படுவதை போல விஷப்பார்வையாக மாறி வருகின்றது. ஒன்றைக்கு வீண் பார்வை, சும்மா பார்த்துட்டு போறது அர்த்தம் இல்லாத பார்வை, என்னென்ன விஷப்பார்வை, அந்த பார்வை விஷமூட்டப்படுகிறது, இச்சையுடைய பார்வை. அதனால் என்னடைக்குதுன்னா, அந்த விஷம் மனிதனுடைய தக்வாவை உடைக்கிறது, ஈமானை இழக்க செய்கிறது, இபாதத்தில் இன்பத்தை பறிக்க செய்கிறது. அதனால இபாதத்தில் இன்பம் பறிபோகிறது. சரி, இன்றெல்லாம் அதிகமான வாலிபர்களே பள்ளியில் இல்லை, வந்தாலும் பள்ளியில் நீண்ட நேரம் இருப்பதில்லை, அதுக்கு பள்ளிக்குள்ள வந்தாலும் மனம் பள்ளியிலே லைப்பதில்லை, இன்பம் இல்லை. என்ன இன்பம் இருக்குது தொழுகையில், என்ன இன்பம் இருக்குது? ரோன் ஓதி என்னத்த கண்டம், திகிரித்த கண்டம், இன்பம் பறிபோய்விட்டது. அதனால ஏதோ தொழுத பழக்கத்துக்கு வந்து தொழுவது, குர்ஆன் ஓதின வழக்கத்துக்கு வந்து குர்ஆன் ஓதிக்கொண்டு போறது, இன்பத்துக்காண்டி செய்வதில்லை. தொழுது இன்பம் காணுதல், தொழுது முடிக்கிறதா இருக்கிறதே தவிர தொழுது இன்பம் காணுதல் இல்லை. அசர் பாங்க சொல்ல தொழுதும் தொழுது முடிஞ்சு, சொல்லி தொழுது முடிப்பதில்லை, தொழுது இன்பம் காண்பது.
அதனாலதான் சஹாபாக்களுடைய நல்லடியாத வாழ்க்கையில பார்க்கிறோம், பருந்து மாட்டம் 17 ரகாத் பருந்து மாத்திரமல்ல, நூத்துக்கணக்கான காத்து அதிகமான எண்ணிக்கை நபில்கள் தொழுது இரவை கழித்தார்கள், இரவெல்லாம் தொழுகை கழித்தார்கள். ஏன் தொழுது இன்பம் கண்டார்கள், குர்ஆன் ஒரு இன்பம் கண்டார்கள், அல்லாஹ்வுடைய திக்ரில் இன்பம் கண்டார்கள். சில இன்பம் ஏன் பறிபெய்துட்டதா, கண் கட்டி விட்டது. கண் கட்டி விட்டதனால கல்புல ஈமானுடைய இன்பம் பறிபோய் விட்டது. பாட்டு படிக்கிறது இன்பம் இருக்குது, அல்லாஹ்வுடைய திக்ரில் சில என்ன இன்பம் இருக்கிறது, சில கதை நாடகம் கேட்பதில் இன்பம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயங்களை கேட்பதில் என்ன இன்பம் இருக்கிறது, வீணாக சுத்தி அடைவதில் இன்பம் இருக்குது, பள்ளிக்குள்ள வந்து உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற இபாதத்தில் என்ன இன்பம் இருக்கிறது. அதனால ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இந்த பார்வையை யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு கட்டுப்படுத்திக் கொள்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு ஈமான நிரப்பத்தையும் இபாதத்திலே இன்பத்தையும் எல்லாம் கொடுக்கிறார். சரி, ஹராமான பார்வைக்கு கட்டம் வருகிறது, நாம் தடுத்துக் கொண்டோம், ஹராம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் இங்க ஹராத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், மறுமையில நாம் அல்லாஹ் நிறுத்தப்படுவேன், எங்கள் அமல்கள் நிறுக்கப்படும், மாட்டிக்கொள்வேன் என்ற ஒரு சிந்தனை இது புத்தகத்தில் படிச்சு பாடமாக்கி வர, இது ஈமான் உணர்வுல இருந்து உருவாகக்கூடிய ஒரு பயன்பாடு. ஈமான் இப்ப உறுதியாகுதோ உண்மையாகுதோ இந்த உணர்வுகள் அந்தந்த கட்டத்தில் உருவாகும். ஒரு பாவ செயலுடைய கட்டம் வருகின்ற பொழுதும் இந்த உணர்வு தானாகவே உருவாகும். யாரும் போய் சொல்லி காதுக்குள்ள ஊதுறது இல்லை, எழுதி பாடமாக்கி டைரியில பார்த்துட்டு போறோம் இல்லை. சில ஈமான் உண்மையாகிவிட்டால், உறுதியாகிவிட்டால் பாவத்துடைய கட்டம் வருகின்ற போது அந்த ஈமான் இவருக்கு உதவி செய்யும், இந்த உணர்வுகளை உண்டாக்கும். அது இந்த பாவம் செய்ய போகிறாய், பாவத்தை ரசிக்கப் போகிறாய், பாவத்தில் இன்பம் காணப் போகிறாய், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், இந்த அமல்கள் மறுமையிலே கொண்டு வரப்படும், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட இருக்கிறேன், நிறுத்தப்படுவது மாத்திரமில்லை எங்கள் அமல்கள் நிறுத்தப்படும், பார்வை நிறுக்கப்படும், பேச்சு நிறுக்கப்படும், இவருடைய கேள்வி நிறுக்கப்படும். சில பேச்சு விட்டுட்டோம், இந்த பேச்சுக்கு ஒரு பாரம் இருக்கிறது, இந்த பார்வைக்கு ஒரு பாரம் இருக்கிறது, எங்களுடைய சிந்தனைக்கு ஒரு பாரம் இருக்கிறது, இதெல்லாம் மீசான் தராசிலே ஒட்டு நிறுக்கப்படும், மாட்டுப்படுவேனே என்ன பதில் என்பது உள்ளத்திலிருந்து உருவாகும். இது யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கிற விஷயம் இல்ல, மனசு சொல்லும். அது அப்படி சொல்லுவதென்றால் மனசில் அந்த ஈமான் இருக்க வேண்டும், அந்த ஈமானுடைய உணர்வும் இதனை ஊட்டும். இது ஏதாவது பாரமாக்கி படிக்கின்ற கவிதை அல்ல, அது ஈமானிய உணர்விலிருந்து பிறக்கின்ற சிந்தனைகள். வந்து அப்போது அந்த மனிதர் தடுத்துக் கொண்டார் தன்ற பார்வையை, அல்லாஹ்வுக்கு பயந்து தடுத்துக் கொண்டார். அந்த தடுத்துக் கொண்ட அந்த முஜாஹதா இருக்கிறேன், அதுக்கெல்லாம் உடனடியாக கொடுக்கிற பிரைஸ் தான், என்னுடைய அச்சத்தை கொண்டு இந்த இடத்திலே வென்று விட்டாயே, வென்று விட்டதுனால உடனடியாக அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் தான் ஈமான் ஒரு உறுதிப்பாடும், உடனடியாக போய் செய்கிற இபாதத்தில் இன்பமும் கிடைக்கும். இந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னால் ஓடி வந்து தொழுகிறார் என்றால் அந்த தொழுகை வித்தியாசமாக, அந்த தொழுகையில மனம் லைக்கும். இல்லைன்னா தொழுகைக்கு வருகின்ற பொழுதே பாவத்தை பார்த்துக்கொண்டு ரசித்துக் கொண்டு வருகிறார் என்றால் தொழுது ஒன்றும் காணவே, சொல்லுகிற தொழுதல என்னத்தை கண்டோம் என்று, துவா துவான் என்னத்தை கண்டோம், சில ஒன்று காண இயலாது. ஏன் காண இயலாது, நீங்கள பாவ சுமையோட இபாதத்துக்கு வருகின்றீர்கள், பாவ உணர்வோட பள்ளிக்குள்ள வருகின்றீர்கள், உங்களுக்கு பள்ளியிலே ஒன்றி இருக்காது. சரி, அதனால்தான் இந்த பாவங்களின் வழியை திறக்கின்ற சாவியாக கண் இருக்கிறது. கண்ணால கண்டதுனாலதான் வாயால பேசுகின்றீர்கள், கண்ணால கண்டதுனால்தான் சிந்தனையிலே ஓடுகிறது, கண்ணால கண்டதுனால்தான் அந்த உடல் உறுப்புகள் செயல்படுகிறது. அதனால் கண் இந்த பாவங்களின் வாசலை திறக்கின்ற திறவுகளாயிருக்கிறது. எனவே இதை கட்டுப்படுத்துகின்ற ஒன்றாக அவங்களுக்கு திருமணம் இருக்கிறது. அதனால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், நீய எண்ணம் இது. ஏன் திருமணம் முடிக்கப் போகிறேன், எல்லாரும் திருமணம் முடிக்கிறார்கள், எமர்கள் மட்டுமல்ல எல்லாரும் திருமணம் முடிக்கிறார், நாசியன் திருமணம் முடிக்கிறார், சிங்களவன் திருமணம், தமிழன் திருமணம் முடிக்கிறார், ஆண் பெண்ணை சேர்ந்து போகின்றார்கள். சரி, நாம் திருமணம் முடிக்காததுக்காக முடியல, ஏதோ வாழ்க்கையில தனிய வாழ இயலாத சோடியாகத்தானே வாழ வேண்டும் என்ற அந்த உலகம் புறபோக்குற திருமணம் அல்ல எங்கட திருமணம், நாம் திருமணம் முடிப்பது உயர்ந்த நோக்கத்துக்காக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அவர்கள். இன்றைய திருமணம் இருக்கிறதே, மன் அராதாயல் கல்லாக தாஹிரன் ஒமுத்த தாஹிரன் பல்யத்த ஜவ்வஜில் ஹராயிர், யார் மறுமையிலே அல்லாவை சுத்தமான நிலையை பரிசுத்தமான நிலையிலே அல்லாவை சந்திக்க வேண்டும் என்று, பரிசுத்தமான நாயனாகி அல்லாவை சந்திக்கின்ற போது நீங்கள் பரிசுத்தமான நிலையை சந்திக்க வேண்டும் என்றால் பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள். எமக்கு சந்திப்பு இருக்கிறது, அல்லாவை சந்திப்போம் என்பதுதான் வாழ்க்கையின் இலக்கு. நான் உலகத்தில் என்னென்ன விஷயங்களை சந்திக்க இன்றைக்கு போனாலும், உலகத்தில் சந்திக்கிறோம், பல நிலைமைகளை சந்திக்கிறோம், பல கட்டங்களை சந்திக்கிறோம், எமக்கு விருப்பமானவைகள் வெறுப்பானவைகள், எதிர்பார்த்தவைகள் எதிர்பாராதவைகள், பல பலவகையான கட்டங்கள், நிகழ்வுகள், ஆக்கல்கள் சந்திக்க போகிறோம். என்னதான் சந்திப்பு நடந்தாலும் நடத்தாவிட்டாலும் இறுதியாக நாம் அல்லாவை சந்திக்க போகின்றோம். இறுதி சந்திப்பு அல்லாவுடைய சந்திப்பு. அல்லாஹ் எங்களை சந்திக்க போகிறான், நாம் அல்லாவுடைய பேச போகிறோம், அல்லாஹ் எங்களை பேச போகிறான். சில இறுதி எங்களுடைய வாழ்க்கையின் இலட்சியம் அதுவே தான், அல்லாவை சந்திப்பதுதான். அந்த நேரத்தில் நீங்க அல்லாவை சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாவை சந்திக்கிற அந்த சந்திப்பு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் திருமணம் முடித்து தயாராகிக் கொள்ளுங்கள் சொன்னார். ஏன்? பரிசுத்த நாயனாகி அல்லாவை சந்திப்பதற்கு பரிசுத்தமான கல்வுடன் போக வேண்டும். எங்களுடைய பரிசுத்த தன்மையில் எவ்வளவு களங்கம் ஏற்படுகிறதோ சந்திப்பு எங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்? அல்லாஹ் சிலரை பார்க்கவே மாட்டான், ரஹமத்துடைய பார்வை கொண்டு அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். சிலரை எல்லாம் விரட்டி விடுவான், முன்னாலே நிற்காதே, வம்சாசில் யோமா ஐயுகள் முஜிரிமூன். அல்லாஹ் சொல்லுவான், ஏ முஜிரிமீங்களே, பாவிகளே, நீங்க அல்லாஹ் கிட்ட வாரதல்ல, அல்லாவை நோக்கி வர நெல்லடியாக கூட நிற்கவானாது, நெல்லடியாக கூட சேர்ந்து நிற்கவானது, நீ விரண்டுவோ தொலைஞ்சுவோ எல்லாம் விலக்கி விடுவான். அதனால் அல்லாவை சந்திக்கிற நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த நாயனாகி அல்லாவுடைய சந்திப்புக்கு பரிசுத்த தன்மையுடன் வர வேண்டும். உங்களுடைய பரிசுத்த தன்மையை பாதுகாப்பதில் திருமணம் முக்கிய இடம் வகிக்கிறது. சார், இந்த பரிசுத்தவான்களுக்கு தான் நாம் முத்தக்கிங்கள் சொல்கிறோம், தக்குவாதாரிகள் என்று சொல்கிறோம், கிரகச்சம் உள்ளவர்கள் சொல்கிறோம். அதற்காக மாதம் முழுக்க நோவு பிடித்து ஒரு பயிற்சி செய்தோம். ரமலானுடைய மாதம் அல்லக்கும் தத்தகுன், தக்குவா உள்ள மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பது குறித்து சில ரமலான தந்த பயிற்சிகள் ஒன்றுதான் உடல் உறுப்புகளின் அடக்கம் ஒடுக்கம். ரமலான எல்லாரும் அடங்கிட்டாங்க. அப்படியே ரமலான எல்லாரும் பள்ளியோடால் குர்ஆனும் ஆளும் தஸ்பீஹும் ஆளும் திக்ரும் ஆளும் பள்ளியோடால் வீட்டோடால் அங்கஞ்சி சுத்துறது கூட்டுறது அங்கஞ்சி திரிகிறது எல்லாம் அப்படியே அடங்கி ஒடுங்கி பயிற்சி வேண்டும். உறுப்புகளின் அடக்க ஒடுக்கம் ரமலானிலே தரப்படுகிறது. ஏன் தக்குவான்னு சொன்னா உறுப்புகள் அடங்கி இருக்க வேண்டும், அவனுடைய பார்வை கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும், பேச்சு கட்டுப்பட்டிருக்க வேண்டும், எங்களுடைய காதலை கேள்வி கட்டுப்பட்டிருக்கணும், எங்களுடைய செயல்பாடுகள் கட்டுப்பட்டிருக்க வேணும். இந்த கட்டுப்படுத்தின எல்லைக்கு பேர் தான் ஷரியத். ஷரியத் என்பது அல்லாஹ் விட்ட இல்லை. நிச்சயம் அல்லாஹ் எல்லை போட்டிருக்கிறான் மூராதிகள். அல்லாஹ் போட்ட எல்லைக்குள் எல்லைக்குள்ள பார்வை அங்கால பார்வை செல்லக்கூடாது, அந்த எல்லைக்குள்ளே பேச்சு அங்கே பேசக்கூடாது, அந்த எல்லைக்குள்ளே கேள்வி அங்கே காது கொடுக்கக்கூடாது, அந்த எல்லைக்குள்ள சிந்தனை அங்கே சிந்திக்கவே கூடாது. அல்ல எல்லை போட்டிருக்கிறான், எல்லை மீறுவது இருக்கிறேன். ஓமைய தாத்தாஹு, இந்த எல்லை மீறுகின்றவர்கள் இவர்கள் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவார்கள். எல்லை மீறி, எல்லை மீறிய பேச்சு, எல்லை மீறிய பார்வை, எல்லை மீறிய கேள்வி, எல்லை மீறிய அவருடைய சிந்தனை, இது அநியாயமாகும். சில இந்த அநியாயத்தில் முடிவு என்னவாகும்? அநியாயங்கள் இருக்குதே, இதெல்லாம் கியாமத்தில் அவங்களை இருட்டுக்குள்ள கொண்டு போட்டுரும். அது தொழுமா தொழுமாத்தின் யோம கியாமா. கியாமத்தினாலே உங்களுடைய எல்லா அநியாயங்களும் ஒவ்வொரு பாவங்களை இருளாக வந்துவிடும். மறுமையிலே இருட்டுக்குள்ளே இருப்பார். மசர்மையில் இருட்டாக இருக்கும், இருட்டாக இருந்தால் பாதை தெரியாது, பாதை தெரியாட்டி பயணம் இருக்காது, சுவர்க்கத்தை நோக்கிய பயணம் தடைப்பட்டுவிடும், சிராத்தை கடக்க இயலாமல் போய்த்திடும். எனவே இருட்டு மறுமையிலே இருட்டாக மாறிவரும் எங்களுடைய உலகத்திலே பாவங்கள் எல்லாம். அதனால் அல்லாஹ்வுடைய ஷரியத்தின் எல்லைக்குள் எங்களை நிலைப்படுத்தி வைப்பதற்குத்தான் தக்வா என்று சொல்கிறோம். அதனால இந்த தக்வாவுடைய பயிற்சி இந்த மாதம் முழுக்க நாம் செய்தோம். உடல் உறுப்புகளின் கட்டுப்பாடு அதில் பயிற்சி செய்யும். அது நேற்று எங்கெல்லாம் பார்த்தா எப்படி எங்களுக்கே நெப்பதைக்கு நான் திருந்தி விட்டேன் மாதிரி, நாமெல்லாம் விலாகத்தை அடைய போகிறோன்னு மாதிரி ஒரு எண்ணம் உண்டு, அப்படிலாம் வந்துச்சு. ஆனா அது இப்ப போக போக இனிதான் விளங்கும். என்னென்று அல்லாம ரூமி ரஹமத்துல்லாஹி ஒரு கதை என்று சொல்கின்றார்கள். மஸ்னவில இமயமலைச்சாரல்ல ஒரு பெண்ணம் பெரிய ஒரு மலைப்பாம்பு ஒன்று செத்து கிடக்குது. போன மக்கள் பார்த்தா இந்த மலைப்பாம்பை கொண்டு போனா ஊருக்குள்ள புதினம் காட்டலாம், வேடிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மலைப்பாம்பை அப்படியே கட்டி எழுத்து கொண்டு வந்து ஊருக்குள்ள வந்து சேர்த்தான். மலைப்பாம்பு பின்னாமரி மலைப்பாம்பு ஊருக்குள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப ஊருக்கு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? ஊராக்கெல்லாம் திரண்டு போய் பார்த்து புதினம் புதுகலம் கொண்டு வந்தாங்க, பெரிய சந்தோஷம். பிள்ளைகளாக மிதிக்கிறது துள்ளி பாயிறது அப்படி பெரிய சாதனைகள், மலை பாம்போட சாதனைகள் கொண்டு வந்து போய் பிறகு பார்த்தா 10, 11, 12 ஒரு மணி ஆகக்கல. அப்ப கொஞ்சம் வெயில் சூடு அடிக்க அடிக்க அப்படி வருகிறது. பார்த்தா பாம்பு அப்படி தலைவியத்து, பாம்பு சாகல, அது உறைஞ்சு போயிருந்தது. பாம்பு பனியில மலைச்சாரல்ல பனியில் அப்படி உறங்கி செத்த மாதிரி
அப்படி இழுத்து கட்டி இழுத்து கொண்டு வந்து போட்டு வெயில் பட்டு பட்டபடியே வெயில் எலும்பக்கல அதை எழுப்பி வாயா சொன்ன எல்லாருமே பறந்துட்டான். பாம்பு, பாம்பு என்றாலே பயம், பாம்பை கண்டாலே பயம் இல்ல, பாம்பு என்றாலே பயம். சும்மா பாம்புடி சொன்னா, பாம்புடி சொன்னாலே எல்லாரும் பாஞ்சிருவாங்க, பாம்பை காணல தரும். பாம்பு என்றாலே பயம், பாம்பு வந்தா அப்படி பயமா இருங்க, பாம்பு வாயா ஊது எல்லாரும் பாஞ்சிட்டான். கதையில என்ன விளங்கப்படுத்தப்படுது? ரமலானுடைய ரஹ்மத்துடைய கூல் இருக்குதானே, அல்ல ஃபுத்யத் அபுவாபு ஜன்னா, சுவர்க்கத்தின் கதவுல திறந்துட்டான், கூல் ஆயிட்ட அப்படியே. சுவர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டது, கூல் ஆயிட்டோம். அந்த கூல் அப்படியே நஃப்ஸு அடங்கி ஒடுங்கி 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 அப்படியே நாங்க பாவத்தை விட அப்படியே கலந்துட்டோம் என்ற மாதிரி, நஃப்ஸு செத்து பெய்த மாதிரி ஆயிடுச்சு. நஃப்ஸ் பாவ உணர்வு அப்படி அழிஞ்சி துளஞ்சி வைத்து இனி நாங்க அப்படியே விலாயத்து அல்லாவுடைய அப்படியே நெருங்கிட்டோம் அப்படின்னு என்ன இருந்துச்சு. அல்லாஹ் இப்ப நரகத்தின் கதவை திறந்துட்டான். ஏற்கனவே உள்ளிக்கார் நரகத்தின் கதவு மூடப்பட்டது, ரமலான்ல அத சூடிலாம் போய்விட்டது, சுவர்க்கத்தின் திறக்கப்பட்டது, கூழ் வந்தது. இப்ப எல்லாம் சுவர்க்கத்தின் கதவை மூடித்தான், கூழ் பைத்து நரகத்தின் கதவு திறந்தாச்சு, சூடு வருகிறது. சூடு வந்ததையும் என்ன நஃப்ஸில் உறங்கி போன அந்த உறையில் இருக்கிறேன், அந்த சூடு பட்டு 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 கடைசியில பெண்ணால் என்று பாவம் கேட்குது. இந்த பாவம் அப்படி வாயாகவும் தானே யார் ஆழ்த்தா விழுங்குறதுக்கு. இது போல இந்த ரமுதானில் அடங்கி கிடந்தவர்கள், தொழுக நிக்கிற நோம்பு சதக்கா பள்ளி அடங்கி கிடந்தாக்கள், பார்த்த ஒரு சிலாக்களை பார்த்தா நஃப்ஸு சாகல, அது பாவம் கேட்குது. அதான் பார்க்கிறேன், பெண்ணாலைக்கு ஒரு பாவம் செய்யற இல்லையா? பெண்ணா பெண்ணாலை முன்னிட்டு, சில ஊர்களை பெண்ணாலை முன்னிட்டு இந்த டிவி எல்லாம் வரது முன்னால விளம்பரம் போடுவாங்க, புனித ரமலான் பெண்ணாலை முன்னிட்டு இந்த சினிமா படம் எங்களை கொட்டகையில போடப்படும் சொல்லி. ஏன்னா அவனுக்கு அந்நியருக்கே தெரியும், இவங்களை இந்த இது உறங்கி போனது ரமலானுடைய ரஹ்மத்துல கூல்ல, இன்னைக்கு நரகம் திறக்கப்படுகிறது, இதெல்லாம் பேய்த்திரும் பாவம் கேட்கும் என்று தெரியும். சரி, இது தக்வா என்ற பயிற்சி பொய்யாகிவிட்டால், போலியாகிவிட்டால் அந்த கூல் போன உடனே மீண்டும் மக்கள் பாவத்தின் பக்கம் வேகமாக போவார்கள். இந்த பாம்பு வாயாவும் எல்லாம் பறந்த மாதிரி, எதோட இப்ப எல்லாக்கிற தொழுகையும் பறந்துட்டு, இரவணக்கும் பறந்துட்டு, திக்கரும் பறந்துட்டு, சகரும் பறந்துட்டு, எல்லாரும் சகரு கிளம்பினோம், ராஜ்ய தொழா விரும்பினோம், இஸ்தீவார் செய்ய விரும்பினோம், இல்ல சாப்பிட விரும்பினோம். இப்ப நோம்பு இல்ல, சகர் இல்ல, சுண்ணத்தானம் பிடிக்கிறாங்க சகர் பாங்க, ஆறு நாள் போன அவங்களுக்கும் இல்ல சாப்பாடு, இல்ல சகரு கிளம்ப மாட்டான். சரி, சகரில் சாப்பாடு மட்டுமில்லை, சாப்பாடும் இருக்குது, இஸ்திபாரும் இருக்குது, தாஜ்யத்தும் இருக்குது, துவாவும் இருக்குது. நாங்கள் சாப்பாட்டை மட்டும் மையமாக வச்சு எலும்புனாக்கள் இருக்கிறாங்களே, சோறு தப்பிரும் என்ற எலும்புனாக்கள், சுவர்க்கம் தப்பிரும் எலும்பு இல்ல, சோறு தப்பிரும் எலும்புனாக்கள் இருக்கிறாங்களே, அவங்க நீ சுபகம் தெரியாம படுத்துருவாங்க. இல்ல சாப்பாடும் இருக்குது, இஸ்திபாரும் இருக்குது, ஒஃபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தாஃபிரூன், நெல்லடியாக சஹர் நேரத்தில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லல, சஹர் நேரத்தில் இஸ்திபார் செய்வார்கள். எல்லா காலங்களிலும் நோம்பு காலத்தில் சாப்பிடுவார்கள், எல்லா காலங்களையும் செய்வார் செய்வார்கள். ரமலானுடைய பயிற்சி முடிந்ததும் பாவத்துடைய சூழல் உருவாகுது, பயிற்சி பொய் என்று காட்டியிருக்கிறது. உண்மையான பயிற்சி உள்ளவர்கள் தொடர்ந்தும் அதே நிலையிலே இருப்பார்கள். எனவே தக்வாவுடைய அந்த பயிற்சிக்கு உறுதுணையாக அல்லாஹ் திருமணத்தை வைத்திருக்கின்றான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடியான பேர் திருமணம் முடித்துக் கொள்கின்றானோ அவன் தன்னை அரைவாசியை அவர் பூர்த்தியாக்கிக் கொண்டால் மீதி அரைவாசிக்கு தக்குவாவை அவர் எடுத்துக் கொள்ளட்டும், தக்குவாவுடைய பயிற்சியை கடைபிடித்துக் கொள்ளட்டும். வெறும் திருமணம் அல்ல, திருமணத்துடன் இறையச்சம் அவருடைய உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். இப்போது பூர்த்தியான மனிதனாக அது ஆகிவிடுவார். எனவே சொல்ல அடிப்படையில் திருமணம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை, இறை நெருக்கத்தை, இறை பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு வழியாக, அதுக்கு உறுதுணையாக அல்லாஹ்வுத்தால ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த எண்ணத்துடன் யாரு திருமணத்தை முடிப்பார்களோ அல்லாஹ் அந்த வழியை எல்லாம் லேசாக்கி கொடுப்பான். அதனால திருமணம் முடிப்பதின் பக்கம் நபி சொல்லவர்கள் ஆர்வம் ஊட்டினார்கள். குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்குது, என்ன திருமணம் முடியுங்கள் என்று, என்ன ஆயத்து சொல்வது திருமணம் முடித்து கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. திருமணம் முடியுங்கள் என்று ஆயத்து சொல்வது, அவரவே திருமணம் தேவை முடிச்சுக் கொள்ளலாம், ஓ எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று தேவை, எனக்கு ஒரு மாப்பிள்ளை தேவை, அதனுடைய என்னொண்டும் எங்களுடைய மஹல்லாவுடைய இந்த மஸ்ஜிதுல எங்களுடைய பக்கத்து வீட்டில் குடும்பத்தில் இவருக்கு ஒரு பொண்ணு ஒன்று தேடணும், இவன் இந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை ஒன்று தேடணும் அப்படின்னு ஒரு கட்டளை, திருமணம் முடித்து கொடுங்கள் என்று ஒரு கட்டளை. சரி, திருமணம் முடியுங்கள் என்ற கட்டளை இருக்குது, நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேணும், திருமணம் முடிக்க வேணும். திருமணம் முடித்து கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் ஒரு ஆளை பாவத்தில் போட்டுக்கொள்ள கூடாது, எல்லாருடைய கடமையும் ஒவ்வொரு பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது. ஆனால் திருமணம் முடித்து கொடுப்பும் கொடுங்கள் என்பது கட்டளையாக கொண்டிருக்கிறது. சொல்லுதாச்சும் சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் கூடியிருக்கிற சபையில் ஒரு சஹாபியை பார்த்து கேட்டார்கள், ஐகாப் ரலியல்லாஹு பார்த்து, யா ஐகாப் அலக்க ஜௌஜா, மனைவி இருக்கிறதான்னு கேட்டார்கள். இல்ல, திருமணம் முடிக்கலன்னு சொன்னார். அவர் திருமணம் முடிக்கலன்னு சொன்னதும் ரசூலுல்லா அடுத்த கேள்வி கேட்டார், காரணம் என்ன? ஏன் காரணம் கேட்டார்கள்? முடிக்காமல் இருக்கக்கூடாது என்பது. ஏன் திருமணம் முடிக்கிறீங்கன்னு ஒரு காரணம் ஒன்று இல்லையே. ஒரு ஆள் சாப்பாட்டு டைமுக்கு சாப்பிடாம இருந்தாதான் ஏன் சாப்பிடாம இருக்கிறார் அவரு கேட்போம். ஏன் சாப்பிடறான்னு கேட்கிறா? இவங்களா ஏன் சாப்பிடுறாங்கன்னு கேள்வி ஒன்று இல்லை. சாப்பிடுறான், ஏன் சாப்பிடறாங்கன்னு கேள்வி இல்லை. சொல்லும் அவர் ஏன் சாப்பிடாம இருக்கிறான்னு கேட்போம். அவர் நோம்பா, அது சாப்பிட்டாரா, அது சோம் இல்லையா, ஏன் சாப்பிடாம இருக்கிறார்னு கேள்வி இருக்குது. அதனால ஏன் திருமணம் முடிக்கிறாங்க இவங்க அப்படி ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை. ஏன் திருமணம் முடிக்காம இருக்கிறா என்பதுதான் கேள்வி. நபிகள் கேட்டார்கள், இக்காப் ஏன் திருமணம் முடிக்காம இருக்கிறீங்க? சரி, ஏன் திருமணம் முடிக்காம இருக்கிற ஏராளமான காரணம் சொல்லலாம். எல்லா காரணம் ஏற்றுக்கொள்ள இயலாது. நபியவர்களே காரணத்தை சொன்னார்கள். ரெண்டே ரெண்டு காரணங்களை முன்வைத்து சொன்னார்கள். நீங்க பொருளாதார வசதி உள்ளவராகவும், அடுத்தது உடல் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கிறீங்களான்னு கேட்டார்கள். அவர்கிட்ட கேட்கல ஏன் திருமணம் முடிக்கல காரணம் அவர் கேட்ட. நபியவர்களே கேட்டார்கள், சொன்னார்கள், திருமணம் முடிக்காம இருக்கிற என்னென்ன காரணம் இருக்குதோ அந்த ரெண்டு காரணம் வச்சு கேட்காரு. எப்படி சாப்பிடாம ஒரு பாத்துக்கிறேன், சுவம் இல்லையா, ஏற்கனவே சாப்பிடுங்களா கேட்கிறோம். சாப்பிடாம இருக்கிறா உண்டு, அவரு சாப்பிட்டு அல்லது சோம் இல்லாம இருக்கணும் அப்படி கேட்கிற மாதிரி நபி கேட்டாங்க. திருமணம் முடிக்கலன்னு சொன்னா உனக்கு உடல் ஆரோக்கியத்துறை குறைபாடா, பொருளாதாரத்துல குறைபாடான்னு கேட்டாங்க. ஏனோட மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு ஏமாற்றி விடவும் கூடாது, சீரழித்து விடவும் கூடாது, ஒரு பொம்பளை ஏமாத்திடக்கூடாது. திருமணம் முடித்தார் அவர் ஆரோக்கியம் இல்லை, ஏமாத்திடக்கூடாது. திருமணம் முடித்தார் பொருளாதார வசதி இல்லை, சீரழிய விடக்கூடாது. அதனால ரெண்டும் இருக்குதா சொன்ன யார் சொல்ல, நான் உடல் ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கிறோம், பொருளாதார வசதியும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. திருமணம் உடல் ஆரோக்கியம் இருக்குது, பொருளாதார வசதி ரெண்டும் இருக்குது. நபிர்கள் சொன்ன முடிவு என்னண்டா, அப்படி என்றால் அந்த மீன் இஹ்வான் ஷயாத்தீன், நீ ஷைத்தானுடைய சகோதரர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். நபி தோழர் நபியுடைய சபையில் இருக்கிறார், ஷைத்தானுடைய தோழமை உண்டாகுது என்று சொன்னார்கள். ஏன்? திருமணம் முடிப்பதற்கு தடை ஏதும் இல்லாமல் இருந்தும் நீ வீணாக திருமணத்தை பிற்போட்டிருக்கிறாயே, ஷைத்தான் தோழமை கொண்டு விடுவார். சரி, நாமெல்லாம் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளையை, எங்களுடைய வாலிபர்களை, எங்களுடைய குடும்பத்தில் பெண்களை திருமணத்தை ஏன் தள்ளி போட்டிருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு தான் வழியாக வரலாம். ஒன்று, கொஞ்சம் பொருளாதார வசதி இல்லை, கொஞ்சம் ஏற்பாடு செய்து கொள்வோம், அல்லது சுகம் இல்லை, உடல் ஆரோக்கியம் இல்லை, கொஞ்சம் பின்னுக்கு பார்ப்போம். அப்படி இல்லாமல் வேற வேற காரணங்கள் சொல்லப்படும் என்றால் அது அங்கே ஃபித்னாக்களை உண்டாக்கும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள், உங்களுடைய திருமணம் பேசி வரப்படுகிறது, இதா ஹத்தப இலைக்கும் மன் தர்தௌன தீனுஹு வ குல்குஹு ஃபஸவ்விஜுஹு, யாராவது உங்களை திருமணம் பேசி வராங்க, உங்களுடைய பெண் கேட்டு வராங்க அல்லது மாப்பிள்ளை கேட்டு வராங்க, யார் வராங்கன்னா வாராக்களுடைய தீனும் குணமும் உங்களுக்கு திருப்தியா இருக்குது. அவருடைய தீன பிரச்சனை இல்லை, மாஷாலா அவர் சரியான அகீதா உள்ளவராக, சரியான மார்க்கத்துடைய நல்ல பற்று உள்ளவராக இருக்கிறார், தீன்ல பிரச்சனை இல்லை. இரண்டாவது குணம் நெல்லம், தீன் நெல்லம் அல்லாவுடைய தொடர்பு உள்ள மனிதர், குணம் நெல்லம் மக்களுடைய தொடர்பு சீராகும். அல்லாவுடைய தொடர்பு சீர்த்தவற்றை இருக்குது, குடும்பத்துடைய மக்களுடைய தொடர்புகளை சீராக அமைச்சிடும் குணம் நெல்லா இருக்குது. குணமும் நெல்லம் தீனும் நெல்லம் என்றா அப்படியான ஒரு ஆள் திருமணம் பேசுவது, திருமணத்துக்கு முடிவு கொடுங்கள் சொன்னார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா பெரியும் பெரும் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும் சொன்னார்கள். அப்படி இந்த திருமணங்களை இந்த காரணம் இல்லாமலுக்கு வேற காரணங்களால் பின்னால போடுவீங்க என்றால் அது உங்களுக்கு ஃபித்னாக்களை உண்டாக்கும். சரி, யகுதிகளும் திருமணம் முடிப்பார்கள், நசாராக்களும் திருமணம் முடிக்கிறார்கள். அவருடைய திருமணத்தின் அடிப்படை வேறு. யகுதிகள் பணத்தை மட்டும் அடிப்படையாக திருமணம் முடிப்பார்கள். யகுதியுடைய இலக்கே பணம் தான். யகுதியனுடைய அவருடைய அவர்களுடைய தாரகை மந்திரம் தான் பணம், தங்கமே பலம், தங்கம் தான் பலம். அதனால இன்றைக்கு தங்கம் சேர்க்கிறார்கள் இஸ்ரேலில் தனி ஒரு இடத்துல, உலகத்தில் தங்கங்கள் சேர்க்கப்படுகிறது. ஏன்? பின்னால் உலகத்தை நாங்கள் கட்டியாள வேணும், தங்கம் எங்களை கையில் இருக்க வேணும், தங்கம் சேர்க்கப்படுகிறது. அதனால பணம், தங்கம் தான் பணமாக போகுது,
அப்ப பணத்து மையமாக வைத்து திருமணம் முடிக்கிறது இருக்குது யகுதியுடைய திருமணம். நசராக்கள் அழகை மட்டும் முன்வைத்து திருமணம் முடிப்பார்கள். எனவே யார் அழகை மட்டும் பார்த்து முடிவெடுக்கிறார்களோ அது நசராக்களை திருமணத்தை ஒத்திருக்கிறது. முஸ்லிம்களுடைய திருமணம் தீனுடையவர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள், தீனை மையமாக வைத்தது. தீனுடன் சேர்ந்து பணம் இருக்கிறது, பணம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, பணத்தை இலக்காக கொள்வதுதான் பிரச்சனை. அழகு இருப்பது பிரச்சனை இல்லை, அழகை மட்டும் முன்வைப்பதுதான் பிரச்சனை. தீனுடன் சேர்ந்து அழகும் இருக்கிறது, பணமும் இருக்கிறது, அது மேலும் சிறப்பாக இருக்கும். ஆனால் தீன் புறக்கணிக்கப்பட்டு பணமோ அழகோ மட்டும் அதை முன்வைக்கப்படும் என்றால் அந்த திருமணம் யகுதிகளுக்கு ஒப்பானதாக மாறிவிடும், நசராக்களுக்கு ஒப்பானதாக மாறிவிடும். எனவே சோழர்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹ் தனது திருமணத்தை தீனில் ஒரு முக்கியமான அம்சமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய சந்திப்புக்கு அதை உறுதுணையாக கூடிய அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். சரி, திருமணத்தின் மூலம் இந்த தக்வா இந்த இறைச்சம் பாதுகாக்கப்படுகிறது. சரி, இந்த திருமணம் முடிக்கிறது உண்டு, அடுத்த திருமணத்தின் மூலம் குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறது உண்டு. திருமணம் முடிக்கலாம், ஆனால் திருமணம் அது குடும்ப வாழ்க்கை சிறப்பான முறையிலே நடக்க வேண்டும். என குடும்ப வாழ்க்கை சிறப்பான முறை நடப்பதற்கு இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலே பொருத்தப்பாடு அமைய வேண்டும். ரெண்டும் பொருந்தினால்தான் வாழ்க்கை ஓடும். பொருத்தம் இல்லாத ஒன்றை பொருத்த இயலாது. இந்த பொருத்தப்பாட்டை எல்லாம் குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஆம்பளையும் பொம்பளையும் எப்படி அமைய வேண்டும், இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள எப்படி அமைய வேண்டும், எப்படி அமைய வேணும், ஹுன்ன லிபாசுல் லகும் வாந்தன் லிபாசுல் லஹுன்ன. இந்த பொம்புளைக்கு இந்த மாப்பிள்ள எப்படி வரணும், இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண் எப்படி வரணும், எப்படி வரணும், ஆளுக்கும் ஆடைக்கும் உள்ள பொருத்தப்பாடு. ஹுன்ன லிபாசுல் லகும், இந்த பெண்கள் இருக்கிறாங்களே, இந்த பெண்கள் இந்த ஆண்களுக்கு ஆடை. வாந்தன் லிபாசுல் லஹுன்ன, நீங்க இந்த ஆண்கள் இருக்கிறீங்களே, இந்த பெண்களுக்கு ஆடை. சரி, ஆடையை பாருங்க, இந்த பெண்ணாடைக்கு உடுப்படுத்தப்பட்ட ஆடை எப்படி இருக்கும், நாங்க கடைக்கு போய் எங்களுக்கு உடுப்படுத்துறோம், வீட்டுக்கு பொம்பளை உடுப்படுத்துறது அஞ்சு பத்து தரும் போய் 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 வந்திருக்கணும். ஏன் நாங்க காசு எடுக்கிறோம், கணவன் சொல்லுவோம், வாப்பா காசு எடுக்கிறார், கணவன் காசு எடுக்கிறார், நானும் காசு எடுக்கிறார், அதனால அவர் உடுப்பை தெரிவு செய்யலாரு. வாப்பா தான் காசு முழுக்க கொடுக்கிறார், கணவன் தான் காசு முழுக்க கொடுக்கிறார், அதனால அவர் உடுப்பை முடிவு செய்யலாரு. உடுப்புடைய கலர், உடுப்புடைய டிசைன், அதனுடைய ஃபேஷன் யார் முடிவு செய்யணும், காசு கொடுக்கிறாள் இல்ல உடுக்கிறாள் தான் முடிவு செய்யணும். அதனால கடைக்கு போய் குடுப்படுத்து வந்து திருப்பி திருப்பி ரிட்டர்ன் போய் 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 வர வேண்டியிருக்கு. அது சில விட்டுட்டாங்க, பொம்புளை அனுப்பி நீங்களே போய் தெரிவு செஞ்சீங்கன்னு விட்டுட்டாங்க. இன்னைக்கு அதிகமாக நாங்கள் பொம்புளை விட்டுட்டாங்க, நாங்கள் கடைக்கு போய் 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 திரும்பி வரையலாது, நீங்களே கடைக்கு போங்கன்னு சொல்லி ஏனே பொம்புளை எல்லாம் கடைக்கு அனுப்பியாச்சு, இந்த கடைக்கில் தாங்க இல்லாம்னு சொல்லி. என்னது, ஆடையுடைய பொருத்தம் அணிகிற ஆளுடைய பொருத்தம் தான். ஆடைக்கும் ஆளுக்கும் பொருத்தப்பாடு இருக்கிறேன். ஆடையை பார்த்தா ஆள் யாருன்னு சொல்லலாம், ஒரு ஆடை ஒன்று கொலைவிருக்கின்றது, ஆடையை பார்த்து சொல்லலாம் இவர் யார், இவர் வாலிபருடைய வாலிபராக இருக்கும், அல்ல வயசாளியா இருக்கும், நாட்டுப்புறத்தான போல இருக்கும், அல்லது ஒரு ஒரு நாகரிகம் உள்ளாத போல இருக்கும், நடிகனை போல இருக்குது. அந்த ஆடையை பார்த்து எவ்வளவு பேசலாம், அதுக்கு ஆடையை பார்த்து ஒரு சேட்ட கதையை கொள்ளிருக்கா, சேட்டை பார்த்து எவ்வளவு பேசலாம், வந்து அப்படிதான் அவர் இருப்பார். வந்து அந்த ஆள் அவருடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உடுப்பு போடுவார். பழைய சிலாக சும்மா உடுப்ப ஒரு காலம் பிச்சு போட்டிருப்பாங்க, சில தேவையில்லாம சும்மா தச்சு போட்டிருப்பாங்க அங்க இங்க எல்லாம். ஆளவருக்கு ஆளுக்கு அப்பால உடுப்பு போயிருக்கும், கரணைக்கால இருக்காங்கால அதோட குதிகாலை தாண்டி உடுப்பு போயிருக்கும். அப்ப உடுப்பு என்ன, ஆளுடைய உணர்வை காட்டுகிறது, ஆள் எப்படிப்பட்டவரை காட்டுகிறது. சில எப்படி ஆடை ஆளை காட்டுகிறதோ இதே போல ஆளுடைய ஆடையுடைய பொருத்தத்தை போலதான் ஆணுடைய பெண்ணுடைய பொருத்தப்பாடு அமைய வேண்டும். சில எப்படி நாங்க பொருத்தம் இல்லாத ஆடையை போட்டுட்டோம் சொன்னா, உதாரணமா ஃபங்க்ஷனுக்கு வரணும், எங்கட உடுப்பு இல்ல, கழிவு போட்டு காய இல்ல, ஒரு ஆள் சீனா மச்சான உடுப்பு எடுத்து போட்டு வந்துக்கிறார், தம்பி உடுப்பு போட்டு வந்துக்கா, இவர் போட்டதில் இருந்து ஒரு எண்ணம் எப்ப கலெக்டர் தான், ஏன் பொருத்தம் இல்லைன்னு சொன்னா, பொருத்தம் இல்லாத ஒரு ஆடையை போட்டுட்டாருன்னா அவர் போட்டது எண்ணம் எப்ப கலெக்டர் சொல்லி. சில திருமணங்கள் எப்போது பொருத்தமாக அமையலையோ, முடிச்சதிலிருந்து எப்ப கலர்றது வாழ்க்கை ஓட்டுறது வந்து ஆடை ஒராளுக்கு அமைஞ்சிட்டா எப்படி அந்த ஆடை அவருக்கு திருப்தியா இருக்குதோ, இதே மாதிரி திருமணம் திருப்தியா இருக்கும், வாழ்க்கை ஓடிக்கொண்டே போகும். சரி, இந்த வாழ்க்கை
ஆணும் பெண்ணும் பொருந்திறது, ஆடை பொருந்துற மாதிரி ஆடை பொருந்தால் ஆடை எவ்வளவு நேரமும் உடுத்துக்கொண்டே இருப்போம். சரி, இந்த ஆடையுடைய பொருத்தை பார்த்த போல ஆளுடைய பொருத்தப்பாடு அமைவனும் இந்த பொருத்தம் உருவாகிறது. அவரவருடைய ஈமான் தக்குவா அஹ்லாக்கை கொண்டுதான், நல்ல குணங்கள் ஈமான் தக்குவா இவைகளை கொண்டுதான் ஆக்களுக்கால் பொருத்தப்பாடுண்டாகும். சரி, நாம் சென்றவரிடம் குவைத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்ப அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பொதுமக்களுக்குரிய விசேட ஒரு நிகழ்ச்சி உண்டு. சவுதியிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஆலிம் வந்திருந்தார். அவர் அங்க சவுதியில காதியா இருக்கிறார். படத்தில் அரசாங்கத்தினால் அனுப்பி சவுதி அரசாங்கத்தை அனுப்பி வைக்கப்பட்டவர். குவைத் அரசாங்கம் அவங்க அவுகாஃபால் அவர் எடுத்து நிகழ்ச்சி, அவர் அந்த நிகழ்ச்சி அஹ்லாக்கை பத்தி பேசினார். அஹ்லாக்கு தலைப்பில் பேசிட்டு போகணும்னு சொன்னார். திருமணங்கள் அவர் காதியா சொன்னார், நான் காதியா இருக்கிறேன், எவ்வளவு திருமணங்கள் டிவோர்ஸ் ஆகிக்கொண்டே போகுது சொன்ன. அவர் இருக்கிற அந்த பகுதியில சொன்ன ஒரு திருமணம் உண்டு, டிவோர்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, திருமணம் வந்து முதல் நாள் மாப்பிள்ளை வருகிறார், பெண்ணை சந்திக்கிறார். முதல் நாள் முதல் இரவு முதல் சந்திப்பு, இப்ப ரெண்டு பேரும் அறையில திருமண அறையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கதிரையில பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறாங்க. முன்னுக்கு கண்ணாடி இருக்குது, நில கண்ணாடி இருக்குது. ரெண்டு பேரும் கண்ணாடியில ரெண்டு பேரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப பொம்பளை கேட்கிறா, இவைய பார்த்து மாப்பிள்ளைய பார்த்து கேட்கிறா, நீங்க அழகா நான் அழகான்னு கேட்டான். யார் அழகு பார்த்துச்சுக்கணும் சொல்லி, நீ அழகா நான் அழகாண்டு. இவர் பார்த்தாரு, அது நீ எப்படி கேட்கற, நீ அழகா நான் அழகான, ஏதோ நான் அழகுன்னு கிண்டல் பண்றாளோ அப்படின்னு சொல்லி இவர் ஷூட் ஆகி எல்லாம் தூக்கி கழட்டி வீசி போட்டு தலாக் 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 மூணு தலாக் அடிச்சு போட்டு அப்படி போயிட்டார். இவரே எல்லாம் வியந்து வைத்தார். என்ன நடந்ததுன்னு சொல்லி டிவோர்ஸ் ஆகிவிட்டது. ஒன்றியுமே இல்ல, இவர் சும்மா சொல்ற மாப்பிள்ளதானே வந்திருக்கிறார், சந்தோஷமா பேசினது, சந்தோஷமா அப்படி ஒரு ஜோக்குக்கு பேசினது அவர் விளங்கிக் கொள்ள வரைக்கும் அவர் சொன்னா, நீ என்ன கின் பண்றாள் இவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்த வேகத்திலேயே அப்படி எழுப்பி தலாக் தலாக் அனுப்பிட்டார். வந்து சொன்னார், அரசர் சொன்னார் வந்து, எப்படித்தான் இன்னைக்கு மக்கள் புரிந்துணர்வு இல்லாமலுக்கு, மக்கள் ஒருவரை விளங்கிக் கொள்ளாமலுக்கு, தங்களுடைய இணக்கப்பாடு பொருத்தப்பாடு அல்லாஹ் சொன்ன மாதிரி குர்ஆனிலே ஆடையும் ஆலயம் போல அமையணும், இந்த அமைவனுக்கு என்ன செய்யணும், தக்வா இருக்கணும், அஹ்லாக் இருக்கணும். அது இல்லாமலுக்கு தக்குவா அகலாக்கு இல்லாமலுக்கு பணத்தால வாழ வைக்கலாது, சும்மா ஒரு வீடு கட்டினத்தினால வாழ வைக்கலாது, சரி வாகனம் ஒன்று கொடுத்ததுனால வாழ வைக்கலாது, அல்லது பணம் பதவி பட்டம் அதனால வாழ வைக்கலாது, அகலா குணத்தினாலதான் வாழ வைக்கலாம். நல்ல குணம் இருக்கணும், நல்ல புரிந்துணர்வு இருக்கணும், இணக்கப்பாடு இருக்கணும், இவைகளால் தான் வாழ வைக்கலாம். ஆகவே சோழ இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா திருமணங்களை அந்த அடிப்படையில் அமைவதற்கெல்லாம் தௌஃபிக் செய்வனும். நடக்கின்ற இந்த திருமணம் அல்லாஹ் தஆலா அந்த அடிப்படையில் தீனுடைய எளிமை பெற்ற ஒரு ஆலிம் அவருடைய திருமணம், அதேபோல உயர்ந்த நோக்கத்தோட அந்த பெண்ணை முடிவு தெரிவு செய்திருக்கிறார்கள், முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகியோடைய வாழ்க்கையினை அல்லாஹு தஆலா தீனுடைய அந்த தொடர்போட அல்லாஹுடைய ரஹமத் பொறுத்துப்பாடு இந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அங்கெல்லாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமணத்தை கபூல் செய்து அவருடைய எதிர்காலத்தை ஒளிமயமானதாக, அவருடைய குடும்பத்துக்கும் பலக்கத்தானதாக, ஊருக்கும் முன்மாதிரியானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிதவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.